வாயில ரொம்ப சத்தமா இருக்கு. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களுடைய இருதயத்தின் கடினத்தை அவலத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆவியின் மூலமா உன் வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவ நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. மத்தேயு 8:23-27 வரைக்கும் வாசிக்கப்படுவதை கேட்போம். இந்த வேதத்தை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு மத்தேயு 8:23 திருப்பிக்கலாம். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு முக்கியம்னா, நமக்கு பேரு விசுவாசிகள் இல்லைங்களா, ஏன் நேசிக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம போடல, விசுவாசிகள். ஏன்னா அதான் நம்முடைய ஃபவுண்டேஷனு, அதான் நம்முடைய அஸ்திபாரமே. விசுவாசம் ரொம்ப அவசியம். தேவனை பிரியப்படுத்துவதற்கு விசுவாசம் அவசியம், ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் அவசியம், நம்ம நீதிமான் ஆகிறதுக்கு விசுவாசம் அவசியம், நம்ம ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு விசுவாசம் அவசியம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் அவசியம். இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவத்தில் நிறைந்த இந்த உலகத்தில் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வதற்கு விசுவாசம் நமக்கு அவசியம். சென்டர் இது பீஸ் நம்ம விசுவாசத்து விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் வந்து ஒரு தடவை ஏற்பட்டா முடிஞ்சு போன கதை இல்லை. விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து வளரணும். வேதம் அதான் நமக்கு காட்டுது, தொடர்ந்து வளரணும். விசுவாசத்தில் பொய் விசுவாசமும் இருக்கு, உண்மையான விசுவாசமும் இருக்கு, செத்த விசுவாசமும் இருக்கு, உயிருள்ள விசுவாசமும் இருக்கு. வேதம் பாருங்களேன், அதெல்லாம் வெளிப்படுத்துது. வேதம் வந்து நமக்கு அநேக பேர் தங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு தங்களை வஞ்சித்துக் கொள்வார்கள் வேதம் சொல்லு. அதனால தான் உங்கள் விசுவாசத்தை சோதித்தறியுங்கள் அப்படின்னு கூட வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துது. உண்மையான விசுவாசம் இருக்கிற எல்லோருமே இன்னெவிட்டபிளி அப்படின்னா நிச்சயமாகவே உண்மையான விசுவாசம் இருக்கிற எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறுவாங்க. எவ்ரிவன் who has true faith will inevitably become the disciples of Christ. அதான் நான் பார்க்கிறோம் புதிய ஏற்பாடுல சுவிசேஷங்களை தான் பார்க்கிறோம். இயேசுவை யார் யார் விசுவாசித்தாங்க, அவருடைய சீஷர்களாக மாறினார்கள். அதான் பார்க்கிறோம். அந்த சீஷர்கள்லயும் உண்மையான சீஷர்கள் பொய்யான சீஷர்கள் இருந்தாங்க. நம்ம போன வாரம் 3 பொய்யான சீஷர்களை பார்த்தோம். உலக இயேசு கிட்ட உலக வசதிகளுக்காக ஒருத்தன் வருகிறதும், ஐஸ்வர்யம் பணத்துக்காக ஒருத்தன் வருகிறதும், பேரு புகழுக்காக ஒருத்தன் வருகிறதும் அப்படி பார்க்கிறோம். அது அதான் பொய்யான விசுவாசம் செய்யும். பொய்யான விசுவாசம் இயேசுவை பின்பற்றுவதற்காக எல்லாத்தையும் விடுவதற்கு தயாரா இருக்கிற ஒரு மனநிலைமை பொய்யான விசுவாசம் ஒருபோதும் ஏற்படுத்தாது. உண்மையான விசுவாசம் தான் அதனால செய்ய முடியும். இயேசுவை நாம் பின்பற்றணும். பொய்யான விசுவாசம் என்ன கூட செஞ்சிடும்னா, கிறிஸ்து வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாகம், நமக்கு எனக்கு கிறிஸ்துவம் வேணும், வேற எல்லாமும் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும், எல்லாமே இருக்கு, அதோடு கிறிஸ்துவம் வேணும். கிறிஸ்து நம்ம வாழ்க்கையின் மையமாக, நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளாக இல்லாம கிறிஸ்து நம்ம வாழ்க்கையின் ஒரு பாகமாக பொய்யான விசுவாசம் மாத்தியம் ஆபத்து. இந்த சீஷர்களுக்கு பொய்யான 3 விசுவாசிகளை பார்த்தோம். ஆனா உண்மையான விசுவாசிகளும் இருக்கிறாங்க. இந்த பேதுரு, யோவான், அவங்களாம் உண்மையான விசுவாசிகள். அவங்க உண்மையான விசுவாசிகளா இருந்த போதிலும் அவங்க அவங்க அற்ப விசுவாசிகள்னு ஆண்டவர் அவங்களை கூப்பிடுறாரு. கொஞ்சம் தான் அவங்க விசுவாசம், விசுவாசத்தை இன்னும் வளரணும், ரொம்ப கொஞ்சம் விசுவாசம் உங்களுக்குன்னு அவங்களை கடிந்து கொள்றத பாக்குறோம். இப்ப மத்தேயுவில பார்க்கும்போது நம்ம விசுவாசத்துக்கு ஒரு அடித்தளமாக மத்தேயு என்ன சொல்றாரு, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கிரகித்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம், அவர் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது பாருங்கள் அப்படின்றத நம்ம கிரகித்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் வந்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருக்கு. அதை பல விதத்தில் பல உதாரணங்களோடு காமிச்சார். அவருக்கு வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது, அவருடைய அதிகாரத்தை பல உதாரணங்களோடு மத்தேயு நம்ம காமிச்சிட்டு வர்றார். இயேசு கிறிஸ்துக்கு வியாதியின் மேல அதிகாரம், பிசாசுகள் மேல அதிகாரம், இயற்கையின் மேல அதிகாரம், மரணத்தின் மேலேயே அவருக்கு அதிகாரம் இருந்ததா பார்க்கிறோம். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும், எல்லா சூழ்நிலைகளிலையும் இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றத நாம் நம்ப வேண்டியது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அடித்தளமான ஒரு பகுதி. அதை நம்பணும், நம்ம அதை உண்மையா நம்புறோமா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு வந்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலையும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பணும். அதை நம்ம கிரகிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள்லயும் அவரை சார்ந்து, அவருக்கு கீழ்ப்படைந்து நம்ம வாழ்க்கை இருக்க முடியும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு நேச்சுரல் இன்எவிட்டபிள் கான்சிக்வன்ஸ். When we believe that Jesus has authority over all the realms of our life, only then we will rely and we will depend and we will obey him in all the realms of our life. ரொம்ப முக்கியம், எல்லா சூழ்நிலைகளுக்கு மேல அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. உண்மையான விசுவாசம் வந்து நம்முடைய நித்தியத்தை மாத்திரம் பாதிக்கிறது இல்ல. நான் விசுவாசிக்கிறேன் அதனால பரலோகத்துக்கு போயிருவேன்றது உண்மையான விசுவாசம் இல்ல. உண்மையான விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ற வாழ்க்கையை பாதிக்கும், நான் வாழ்க்கையை பார்க்கிற பார்வையில பாதிக்கும், நான் வாழ்க்கையை எப்படி பாக்குறேன்றதுல பாதிக்கும். ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிக்கும் ஆண்டவர் மேல சார்ந்து, ஆண்டவரை அணைத்து, அவர் மேல் சார்ந்து, அவர் மேல் அவரோடு இருக்கிற உறவுல மிகுந்த திருப்தி அடைந்து வாழ்கிறது தான் உண்மையான விசுவாசம். அவர் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்க முடியாது. அவர் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் நடத்தி வருகிறார், அவர் எல்லாத்தையும் நன்மைக்கு நடத்தி வருகிறார். அவரை நம்பி அவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலையும் அதிகாரம் இருக்கிறது என்றதை நம்புறதான் பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி நம்ம நம்பிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை வாழ்றது இல்லை. வெளியில போனாலும் எல்லா என் வாழ்க்கையின் பகுதிகளையும் சூழ்நிலைகளையும் அதிகாரம் உள்ளவர் கிறிஸ்து அப்படின்னு நம்ம நம்பணும். அதான் உண்மையான விசுவாசம். அதனாலதான் இந்த அதிகாரம், இந்த சுவிசேஷமே முடிச்ச பிறகு இயேசு கிறிஸ்து சொல்றார், வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ, எந்த அளவுக்கு அதை கிரகிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாற்றம் எப்படி இருக்கும்னா, அவர் சொன்ன பெரிய வேலை. அதை சொல்லிட்ட பிறகு அதை உணர்ற என்னுடைய மக்களே, நீங்கள் போய் உலகம் எங்கும் போய் சீஷர்களாக்கி என் ராஜ்யத்தை வளர்த்துங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியும். அப்படிப்பட்ட மக்கள் தான் உலகம் எங்கும், அவ்வளோ பெரிய டாஸ்க் எப்படி நம்ம செய்ய முடியும், எப்படி நாங்கள் போய் 12 மீன் பிடிக்கிறவங்க செய்ய முடியும், வானத்திலையும் பூமியும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறதுன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் போது நீங்க அதை அந்த நிறைவேற்ற முடியும், அந்த வேலையை நீங்க செய்ய முடியும். அதான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே இப்ப மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை பல விதங்கள்ல காமிச்சிட்டு வர்றாரு. இப்ப காமிச்சிட்டு வரும்போது இப்போ ஒரு நிகழ்வு எடுக்கிறார், கடலை அமைதிப்படுத்துற, கடல் இயற்கையின் மேல தனக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து நம்ம காமிச்சிட்டு வர, எவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம காமிச்சிட்டு வர. ரொம்ப முக்கியமான பாடங்கள் இதுல இருக்கு. ஒரு சீஷத்துவம்னா என்ன, இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்ன, அவரை பின்பற்றுறதுனா என்னன்னு பல பாடங்கள் இதுல இருக்கு. சீஷர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க அநேக பேர், அவங்களுக்கு கடல் வாழ்க்கை ரொம்ப தெரியும். நம்ம ஊர்ல கடல் இல்லை இல்லைங்களா? நம்ம கடல்னா சென்னை பக்கம் போனோம், இல்லைன்னா இந்த பக்கம் மேங்களூர் பக்கம் போனோம், நமக்கு கடல் இல்லை, அவங்களுக்கு கடல் தான் வாழ்க்கையே. அப்படிப்பட்ட அவங்களுக்கு அந்த கடல் சூழ்நிலையை வச்சு ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்பிக்கிறார். நம்மளும் கடல் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை ஒரு கடல்ல போயிட்டு இருக்க மாதிரி சில நேரங்களில் வாழ்க்கையில புயல்கள் நமக்கு வருது, கஷ்டங்கள் வருது, உபத்திரவங்கள் வருது. ஆனா இந்த பாடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, வாழ்க்கையில் வருகிற எல்லா புயல்களுக்கும் ஆண்டவர் அவர் தான். புயல்களை ஒரு வார்த்தையினால் அவரால் அடக்க முடிய அதிகாரம் உடையவர் அவர். அந்த புயல்கள் அவருடைய ஞானத்துல நம்ம வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். அதை பார்த்துக்கணும், அதை அனுமதிக்கிறார் நம்முடைய நன்மைக்காக. ஒரு வார்த்தையில அதை அடக்க முடியும். அந்த புயல்கள் கடந்து நாம் போகும்போது ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது அவர் நம்மளோடு இருக்கிறார். அதுதான் இந்த பாடங்கள், பல பாடங்கள், எனக்கு பல பயன்பாடுகள் இதுல வந்துச்சு. இதை படிக்கும் போது இதுல பல பயன்பாடுகள் இந்த பாடத்தில் நமக்கு இருக்கிறது. அந்த பயன்பாடுகளே ஒரு தலைப்பாக நான் யோசிச்சிருக்கிறேன். அந்த பயன்பாடுகளே ஒரு தலைப்பு, ஒரு ஏழு தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பும் ஒரு பயன்பாடு. அதை படிச்சுட்டு அதுல இருக்கிற பகுதியை நாம் புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது பயன்பாடு என்ன? இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாக பின்பற்றும் போதும் நம்ம வாழ்க்கையில் புயல்கள் வரும். இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாக பின்பற்றும் போதும் நம்ம வாழ்க்கையில் புயல்கள் வரும். 23வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பின் ஏறினார்கள் இல்லைங்க, பின் சென்று ஏறினார்கள், படகில் ஏறினார்கள். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ஆண்டவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. டயர்டா இருந்து ஃபுல்லு டே ப்ரீச்சிங்கு, பீட்டர் வீட்டில் அவங்க மாமியை சரி பண்ணி, வெளியில் இருக்கிற வியாதியத்தை சரி பண்ணி, ரொம்ப களைப்பா, அவருடைய மனுஷிகத்தில் ரொம்ப களைப்பா இருக்கிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ கூட நிறைய பிஸ்னஸ் மேன் எல்லாம் அவங்க ரொம்ப டயர்டான பிறகு ஏதாவது ஒரு கப்பலை பிடிச்சி தூரம் யாரும் இல்லாத இடத்துல போயிடுவாங்க. போய் ஒரு யாட்டுன்னுவாங்க, ஒரு போட்டுன்னுவாங்க. அந்த க்ரூஸ் ரொம்ப ரிலாக்ஸிங்காக, எந்த மொபைல் ஃபோனோ இல்லை, யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த மாதிரி ஆண்டவரும் ஒரு ரிலாக்ஸேஷன் போட்டை பிடிச்சி ஒரு ரிலாக்ஸுக்கு போகிறார். ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. போகும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த பின் சென்றார்கள் இல்லைங்களா, சீஷர்கள் பின் சென்றார்கள். பின் சென்றார்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை கனெக்ட் பண்ணுது. நான் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கப்பல்ல ஏறலான்னு போகும்போது ரெண்டு பேர் வந்து நடுவில் நின்னாங்க. ஒரு பிரதாவது ஆசாரியன் வேதபாரகன் வந்து, ஆண்டவரே நான் கூட வர ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் நானும் வர ஆண்டவரே. ஆனா அவனை பார்த்த ஆண்டவர் பார்த்தாரு, இவன் வசதியை தேடி வருகிறவன். அதுக்குதான் அவங்க தகுந்த பதில சொன்னார். இன்னொருத்தன் வரான் ஐஸ்வர்யத்தை தேடி. அவர் கிளியரா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், என்னுடைய சீஷர்கள் இப்படி வரமாட்டாங்க, என்ன தேடி வரும்போது வசதிகளுக்காக, பணத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, பேரு புகழுக்காக என்ன தேடி வராது, வேஸ்ட், என்ன தேடி வராது, அதுக்காக என்கிட்ட வராது, அது வேற இடம், அதெல்லாம் தேடி வேற இடத்துல போலாம். என்ன தேடி வருகிற சீஷர்கள் என்ன பின்பற்றுவதற்காக வேணும்னா அந்த வசதிகளை கூட, பணத்தை கூட, பேர புகழ கூட இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதை தேடி வருகிறவர்கள் இல்ல என் சீஷர்கள், அதை இழக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்கிறவங்க தான் என் சீஷர்கள் அப்படின்னு அவங்கள ஒரு சீஷத்துவத்தினுடைய விலைய பத்தி யோசிக்க வைச்சா இல்லைங்களா. இந்த உலகத்துல தான் என் ராஜ்யம், சபை இல்ல இடம், பணத்துக்கும் பேர் புகழுக்கும் அதுக்கும் நமக்கு அவருடைய ராஜ்யம் இல்லை, அது ஏன் இன்னும் தேடி வராத சுகபோகமான லைஃப், ஏன் இந்த உலகத்து அல்ல, இந்த உலக மகிமை இல்ல, என் ராஜ்யம் இது இல்ல இடம். சரி, அதை கேட்ட உடனே இன்னொருத்தன் சொன்னா, சரி ஆண்டவரே அப்படியானால் முதல்ல அதை நான் தேடிட்டு, எனக்கு அதுதான் வேணும், பணம் புகழ் பேரு இது வசதிகள் வேணும், நான் அதை முதல்ல தேடிட்டு அப்புறம் பின்ன பற்றி வருகிறேன் அப்படின்னா என்னுடைய சீஷர்கள் வந்து என்னதான் ப்ரையாரிட்டியா இருப்பாங்க, முன்பு என்ன தேடி மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு அவருக்கு சொல்லி சீஷத்தினுடைய விலையை அவங்க கொடுக்க மறுத்தார்கள். அவங்க ரெண்டு பேரும் பின்வாங்கி போயிட்டாங்க. இதான் பார்க்கிறோம், ரெண்டு பேர் உண்மையான விசுவாசிகள் இல்லை, உண்மையான சீஷர்கள் இல்லை, பின்வாங்கி போயிட்டாங்க. அநேக பேர் பல நோக்கத்தோடு இயேசுகிட்ட வரலாம், ஆனா இதான் நீ கொடுக்க வேண்டிய விலைப்பா, என்னை பின்பற்றினா அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பின்வாங்கி போறத வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க, ஆனா சில பேர் அவரை அதை ஒத்துக்கொண்டு அதை விலைய கொடுக்க ஆயத்தமா இருந்து அவரை பின்பற்றி வருகிறார்கள். அவங்கள பத்தி தான் இந்த வசனம் போட்டிருக்கு. அவங்க தான் இதெல்லாம் கேட்ட பிறகு இயேசு போடு படகுல ஏறி, ஆண்டவரே இதெல்லாம் கொடுக்க நாங்கள் சித்தமா இருக்கிறோம், என்ன வந்தாலும் உன்னை பின்பற்றுவோம், இனிமே நீதான் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி போனார்கள். அதான் அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அவரை பின்பற்றி போனார்கள், இந்த சவாலை ஏற்றுக்கொண்டாங்க. அவரை பின்பற்றி போகிற சீஷர்கள் போகும்போது, இயேசுவை பின்பற்றி போனோம், இனிமே இயேசுவோடு இருக்க போறோம்னு போகும்போது அவங்களை சந்திக்கிறது என்ன? புயல் அவங்களை தாக்குது. பாருங்களேன், ஒழுங்கா அங்கேயே இருந்தா பரவாயில்லையே, இது என்னப்பா இயேசுவை பின்பற்றுகிறோம்னு வந்தா இங்க பார்த்தா புயல் வந்துருச்சு. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனகமாக இருந்திருந்தாங்கன்னா
அந்த ரெண்டு பாருங்க நல்ல லக்கி ஆளுங்க, தப்பிச்சிட்டானுங்க அவங்க. நம்ம இயேசு ஃபாலோ பண்ணோம்னு வந்தா என்னப்பா வம்பு, நம்மள புயல் தாக்குது அப்படின்னு ரொம்ப மிரண்டு போற அளவுக்கு இதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் ஆனா அந்த அந்த ஊர்ல கல்ற இல்லனா எங்களை இங்க கூட்டு வந்தீங்க, இங்க போய் படகுல சாவறதுக்கு நான் கூட்டு வந்தீங்க அப்படின்னு புலம்பி இருப்பாங்க. ஆனா இவங்க உண்மையான சீஷர்கள், இவங்க அப்படி புலம்புல. இவங்களுக்கு விசுவாசம் இருந்தது, ஆனா அவங்க விசுவாசம் அற்ப விசுவாசம், பலவீனமான விசுவாசம். அதான் பார்க்கலாம் பாருங்களேன், இது சாதாரணப்பட்ட புயல் இல்லை. இயேசுவை பின்பற்றி வரும்போது என்ன மாதிரி ஒரு புயல் வந்திருக்குது, அது ஒரு லேக், கலீலியான்றது ஒரு பெரிய லேக்கு. கிரேக்க வார்த்தையில அந்த புயலுக்கு என்ன பெயர் போட்டிருக்குன்னா சீஸ்மோஸ் என்றவர். அப்படின்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய ஷேக்கிங் ஏற்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டா எப்படிப்பட்ட புயல் வரும், நமக்கு தான் இப்ப பெயர் கொடுத்திருக்கு சுனாமி மாதிரி புயல், மேல ஏறி வருது அலைகள். யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு புயல், அப்படியே கப்பல் அங்க இங்க அலமோதுற அளவுக்கு. 24வது வசனத்துல போட்டிருக்கு, பிஹோல் இதோ பாருங்கள் ஒரு புயல் வந்ததுன்னா எதிர்பாராம அதிர்ச்சி தரும் வண்ணமாக, ஆச்சரியப்படுத்தும் வண்ணமாக ஒரு புயல் வந்திருக்கு. இவங்க எல்லாம் கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் மீன் பிடிக்கிற ஆளுங்க, கடல் வாழ்க்கை வாழ்ந்தவங்க. இவங்க பார்க்காத புயலா, இவங்க கேள்விப்படாத புயலா, எத்தனை தடவை மீன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு எத்தனை வந்திருப்பாங்க, இவங்களே பார்த்து மிரண்டு போற அளவுக்கு புயல் வந்திருக்கு. எவ்வளவு பயங்கரமான புயல், இவங்களே பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க. இத்தனை புயலை பார்த்தவர்கள் இவங்க. அந்த நிலநடுக்கம், பயங்கரமான காத்து, பயங்கரமான புயல் அடிக்குது, சடனா அது வந்துச்சு. அது என்னன்னு போட்டிருக்கு, பெருங்காற்று, பெருங்காற்று உண்டாயிற்று, கிரேட் டெம்பஸ்ட் அதான் போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, பெருங்காற்று. அது மாத்திரம் இல்லாம கப்பல் மூடத்தக்கதாய், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வந்துச்சுன்னா கப்பல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி, ரெண்டு மூணு பக்கெட். இது என்ன மாதிரி புயல், கப்பலே மூடிடுச்சு தண்ணி. யோசிச்சு பாருங்க, கப்பலே முழுகிடுச்சு தண்ணில்ன்ற மாதிரி, முழுகி முழுகி வெளியே போகுது, வெளியே வருதுன்ற மாதிரி புயல். நம்ம எல்லாம் சில நேரத்துல நேராக புயல் எல்லாம் பார்த்தது இல்ல, சுனாமி, த கிரேட்டஸ்ட் சுனாமின்னு யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் வரும், நீங்க பாத்துருந்தீங்கன்னா பார்த்தா அப்படியே கண்ணை திறந்து பாக்குற மாதிரி இருக்கும். புயல் பெருசா வரும், கத்துருந்தோம் அப்படியே நமக்கு முடியலாம் நிக்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த காட்சி. நீங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும், கப்பல்காரங்க மீன் பிடிக்கிற ஆளுங்க, தடகோட்டிங்க எப்ப பாரு, அவங்க பார்த்து மிரண்டு போயிருக்காங்க, மரணமே அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காட்சி. இதுதான் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவை பின்பற்றி வந்தோம், புயல்ல மாட்டிக்கிட்டோம், புயல்ல மாட்டிக்கிட்டோம், நல்லதானே செஞ்சோம், என்ன இயேசுவை தானே பின்பற்றி நல்லதுதானே செஞ்சோம், என்னங்க புயல்ல மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு. ஒருவேளை இயேசுவை பின்பற்றாம வந்திருந்தா, பின்பற்ற முடிவு செய்யாம இருந்திருந்தோம், இது சந்திச்சு ஆறாமா இருந்திருக்கலாம். இது என்னப்பா வம்புல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னா, இதுல ஒரு பாடலும் படிக்கணும். முதலாவது பயன்பாடு, இயேசுவை நாம் பின்பற்றி வரும்போது வாழ்க்கையில் புயல்களே வராது, கஷ்டங்களே வராதுன்னு நம்ம நினைக்க கூடாது. தவறான சுவிசேஷத்தை கேட்டு கேட்டு நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு, ஆறாம இருக்கணும் நம்ம லைஃப், நல்லா போகணும், வசதியா போகணும், அது தப்பு. இயேசுவை பின்பற்றி வந்த போது நம்ம வாழ்க்கையிலும் புயல்கள் வரலாம், இயேசுவை உண்மையா பின்பற்றும் போதும் புயல்கள் வரலாம். இயேசு இந்த புயலை ஏன் நிறுத்தல, அவர் சரியை நிறுத்தணும்னு தெரிஞ்சிருந்தா ஏன் இதை அனுமதிச்சார் இயேசு? அவருடைய கட்டளையின் படித்தான வருது இல்லைங்களா, அவர் இல்லாம ஒன்னும் நடக்காது இந்த உலகத்தில், அவருடைய கட்டளையின் தான் வருது, அவர் அனுமதிச்சுத்தானே வருது. ஏன் அவர் அனுமதிக்கிறாருனா, ஏன் நம்ம வாழ்க்கையிலையும் புயல்கள் அனுமதிக்கிறாருனா, நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. நமக்கு என்ன, ஒரு அறாம ஸ்மூத் லைஃப் இருக்கணும், பரலோகத்துக்கு அப்படியே நம்ம ஜெல்லி, சரிங்களா, ஜெல்லி சாப்பிடுவீங்களா, சில ஜெல்லியில கீழே ஒரு ஸ்லைடிங் இருந்தால் அப்படியே போயிடணும் பரலோகத்துக்கு, அப்படிதான் நமக்கு இருக்கணும் பரலோகத்துக்கு. அப்படி ஆண்டவர் வைக்கல, வாழ்க்கையில புயல்கள் வரணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறத விட நம்மளை பற்றிய பெரிதான எண்ணங்கள், பெரிதான திட்டங்கள் வைச்சிருக்கிறாரு. தேவராஜ்யத்துக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணணும், சீஷர்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் பாடங்கள் மூலமா, போதனையின் மூலமா, அற்புதங்கள் மூலமா, இப்போ ஒரு நிகழ்வின் மூலமா அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ட்ரெயின் பண்றாரு. தேவராஜ்யத்துக்கும் நித்தியத்துக்கும் அவங்களை ஆயத்தம் பண்ணணும், ஒரு அறாம் வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களை அழைக்கல. அதனால ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது புயல்கள் அவங்க சில நேரங்களில் அவருடைய ஞானத்தில் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஏன் அவெல்லாம் படிச்சுக்கணும், அவரை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப குறைவு, அவரை பற்றிய விசுவாசம் நமக்கு ரொம்ப குறைவு. அவர் புதிதான விதங்கள் அனுபவபூர்வமாக அவரை நாம் அறியணும்.
அவர் படிக்கிறது இல்ல, வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சிருக்காரு, எவ்வளவு அற்புதங்களா செஞ்சார் அந்த நம்ம அறியணும் என்பதற்காக புயல்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்ம முதிர்ச்சி அடையணும், நம்ம வளரணும். நம்ம முதிர்ச்சி அடையிறதுல முக்கியமானது வந்து நம்ம விசுவாசம் வளரணும். விசுவாச குறைவுனாலதான் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும், விசுவாசம் வளரணும். அதுக்காகத்தான் அவர் செய்யறார். யாக்கோபு அருமையாக நமக்கு சொல்றார், என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளால் அகப்படும் போது ஒப்பாரி வைங்கன்னு சொல்லல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். பலவிதமான புயல்கள் வரும்போது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். God is training you. God is training you. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். மிகுந்த சந்தோஷமா நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஆண்டவர், ஏன் ஆண்டவரே நடக்குது திருப்பி திருப்பி, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணமாய் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண, எவ்வளவு நாள் ஆண்டவரை பொறுமையா இருக்கிறது, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள், முதிர்ச்சி அடைஞ்சவர்களாக நீங்கள் வரும்படிக்கு பொறுமையில் இன்னும் காத்திருந்து காத்திருந்து அடிபட்டு புயல் அடிபட்டு பூரணராக ஆகும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள், சந்தோஷப்படுங்கள். யாக்கோபு சொல்ற முதல் பாடம், இயேசுவை பின்பற்றும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் புயல்களை அனுமதிக்கிறார், நல்ல நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். வேதம் நமக்கு உற்சாகப்படுத்தும், வரும் புயல் விசுவாசத்தில் சந்தோஷப்படும். இரண்டாவது கொள்கை, இரண்டாவது பயன்பாடு என்ன, அந்த புயல்களுக்கு மத்தியில் ஆண்டவரே நம்மளை கண்ணு தூங்கிட்டாரு, ஆண்டவரே நம்மளை பார்க்கல, தூங்கிட்டு இருக்காரு, நம்மளை பத்தி அக்கறை எல்லாம் இருக்குது நம்ம நினைக்கலாம், ஆனா அப்படி இல்லை. அந்த புயல்களுக்கு மத்தியில் நடுவுல அவர் தான் இருக்கிறார். அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு நம்ம நினைக்கலாம், அப்படி இல்லை. அதான் நம்ம பார்க்கணும், அவர் இருக்கிறார், கண்டுதான் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய பாபத்தை அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, பூமி நடங்குது, தண்ணி சுனாமி மாதிரி போட்டு அடிக்குது, எமர்ஜென்சி வேற, உன்னால் அந்த ஷாக்கை யோசிச்சு பார்க்க முடியுமா, மீன் பிடிக்கிறவங்க மிரண்டு போயிருக்கிறாங்க, எத்தனை புயல்களை பார்த்தவங்க அவங்களே மிரண்டு அவங்க மரணத்தை நேர்நேரா பாக்குறாங்க, நேர்நேரா பாக்குறாங்க. போட்டு தண்ணினால நிரம்புது, அந்த டைம்ல அவங்க ஆக்டிவிட்டி யோசிச்சு பாருங்களேன், அங்க இருந்து பக்கெட்டை எடுத்துக்கிட்டு நாலு பேரு பக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து வெளியே ஊத்துவாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா, புயல்ல எடுத்து எடுத்து ஒரு பக்கெட்டு ஊத்துனா பத்து பக்கெட்டு வந்து ரொம்புது. இதை செஞ்சு என்ன பிரயோஜனம், முழுகுது, திருப்பி அலையில போய் சிக்கி அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அதை ஒரு மூவியா எடுத்தோன்னா, ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு மூவியா எடுத்தோம்னா, கேமரா இந்த பக்கம் திருப்புறோம், அலமோது எல்லாம் அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, பக்கெட்ட போடுறாங்க, அதை பண்றாங்க, அலமோது. ஒரு மியூசிக் டைரக்டர் இதுக்கு ஒரு மியூசிக் போடுப்பானா, என்ன பண்ணுவாரு, அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும் இல்லைங்களா, டடா டமா டுமா டா டு வா ஊ, எல்லா மியூசிக்ஸும் அவங்க யூஸ் பண்ணும். அப்படி ஒரு கேமரா, அதே கேமரா திருப்புது, இப்படி திருப்பி அந்த போட்ல இருக்கிற கதாநாயகர் என்ன பண்றாரு பாருங்க, மத்தே எப்படி எழுதியிருக்காரு, அவரோ நித்திரையா இருந்தார், நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். அந்த கேமரா இப்படி திரும்பிச்சுன்னா அந்த மியூசிக் எல்லாம் நிறுத்திட்டு ஒரே ஒரு சின்ன லைட் மியூசிக் போட்டா போதும், ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தேவை, அப்படியே தூங்குறார், நல்லா தூங்குறார். யோசிச்சு பாருங்க, பயங்கர எவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்ட், வினோதமான ஒரு காட்சி, நல்லா தூங்கிட்டு இருக்கிறார், ஆழமான தூக்கம். எனக்கு ஒரு வாட்ச் இருக்குது, அந்த வாட்ச்ல வந்து நான் எத்தனை அவர் தூங்கினேன் அப்படின்னு காட்டும், லைட் ஸ்லீப், எவ்வளவு நேரம் லைட்டா தூங்கினேன், அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்னு இருக்கும், இது ரொம்ப டீப் டீப் ஸ்லீப், ரொம்ப டீப் ஸ்லீப். யோசிச்சு பாருங்க, மத்தேயு அது வினோதமா எழுதுற, ரொம்ப ஒரிஜினல், எப்படின்னா தமிழ்ல நல்லா வந்திருக்கு, இங்கிலீஷ்ல வரல, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அவரோ தூங்கிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க, அவரோ நித்திரையா இருந்தார் பாருங்க. பரிசுத்தாவிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜோக் அடிக்க தெரியும், ஒரு ஹியூமரா, அவரோ நித்திரையா இருந்தார். அந்த மாறி புயல்ல யாராவது தூங்குறாங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும், முதலாவது ரொம்ப டயர்டா இருந்த அவருடைய மனுஷிகத்தை காட்டு, வெரி வெரி டயர்ட், வெரி வெரி டயர்ட், ரொம்ப டயர்டு, ரொம்ப களைப்புல ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, மார்க் சொல்றாரு நமக்கு, அவர் அங்க கீழே போய் அங்க ஒரு சின்ன குஷன் மாதிரி பில்லோ மாதிரி ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, தலைக்கு எல்லாம் பட்டு பட்டு நிறுத்திட்டு இருக்க முடியாது இல்லையா, தலைக்கு அந்த குஷன் மாதிரி அதை எடுத்து போட்டுக்கிட்டு அதை படுத்துக்கிட்டு, பலகைதான் கப்பல் என்ன பெட்டா போட்டிருப்பாங்க இல்ல, பலகையில நல்லா படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நல்லா படுத்துக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, என்ன புயல், சுதாமி கப்பலே மூடுது, அவர் மூஞ்சில எல்லாம் உடம்பெல்லாம் தண்ணி, இது அலமோது புயல் சவுண்டு கேட்கணுமா, எவ்வளோ நம்ம நடு இதெல்லாம் நடுங்கும் சில நேரங்களில், அந்த மாதிரி சவுண்ட் அடிக்குது, அந்த மாதிரி காற்று அடிக்குது, அந்த மாதிரி தண்ணி மூஞ்செல்லாம் ரொம்ப அடி அடி ஸ்பிளாஷாக அடிக்குது. ஆனாலும் அவருடைய தூக்கத்தை கெடுக்க முடியல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். நல்ல டீப் ஸ்லீப், காற்று சவுண்டு தண்ணி அடிக்குது, கப்பலும் அலமோதுது, அவர் தூக்கத்தை கெடுக்க முடியல. கிறிஸ்துவுடைய அழகை பாருங்க, கிறிஸ்துவுடைய அழக, என்ன அழமான தூக்கம், அவருடைய மனுஷிகம். முதலாவது அவர் எவ்வளோ டயர்டா இருக்கிறார் நமக்கு காமிக்குது. ரெண்டாவதாக ஒரு வெறும் மனுஷிகம் மாத்திரம் இல்லை, அவர் பரிபூர்ணமான மனுஷன், பரிபூர்ணமான மனுஷன். என்ன அழகு, அவருடைய மனுஷிகத்தில் ஒரு புள்ள வந்து தன் தாய் மடியில தூங்கும் போது, நீங்க பார்த்துருக்கீங்களா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கும் போது அம்மா மடியில தூங்குற போது எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அதே வாயை திறந்துக்கிட்டு ஆனு தூங்கும். அதுக்கு அம்மா மடியில தூங்கும் போது யார் என்ன, எங்க அம்மா மடியில் தூங்கும் போது என்ன யார் என்ன பண்ணிட முடியும், ஒரு சேஃப் ஃபீலிங். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம், என் பிதாவை, என் பிதா என்னை நடத்தும் போது எனக்கு என்ன பயம் இருக்குது, என் பிதா மடியில தூங்குற மாதிரி என் பிதாவுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிற விசுவாசத்தில் அவர் என்ன நடத்துறாரு. டிசைபிள்ஸ் எல்லாம் செத்துருவான்னு அங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவரும் கூட அவரும் செத்துருவாருன்னு அவர்கிட்ட வந்து பேசுறாங்க, நாங்க எல்லாரும் அடித்து போவோம். ஆண்டவரே என்ன, என் பிதா தூங்குறது இல்ல, என் பிதாவை நம்பி அவர் அன்றைய வாழ்க்கையில ஒண்ணுமே வர முடியாது, அவர் அன்றைய வாழ்க்கையில ஒண்ணுமே எந்த புயலாம் வந்துட முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை பிதா மேல எந்த அளவுக்கு அவர் சார்ந்து விசுவாசம் கொண்டிருக்காருன்னா அவருக்கு நிம்மதியா தூக்கம் வருது. ஒரு சுத்த மனசாட்சி என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. சுத்த மனசாட்சி புயலுக்கு நடுவுல, காத்துக்கு நடுவுல, ஒரு நேரத்துல சில பேரு நல்ல பஞ்சுமெத்தை ஸ்லீப் வெல் பஞ்சுமெத்தை போட்டுக்கிட்டு, தலகாணி 4-5 ஸ்மூத் தலகாணியை போட்டுக்கிட்டு ஏசி ரூம்ல 5-star ஹோட்டல படுத்தாலும் இந்த தூக்கம் வராது. சுத்த மனசாட்சி கொடுக்கிற தூக்கம், தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொடுக்கிற தூக்கத்தை நிம்மதி, புயல் கூட அந்த தூக்கத்தை கெடுக்க முடியாது. ரொம்ப பீஸ்ஃபுல், அவ்வளவு பீஸ்ஃபுல், அருமையா பாக்குறோம் ஆண்டவருடைய அழக. அதான் பலகையில வெத்து பலக மூஞ்சலாம் தண்ணி அடிக்குது, ரொம்ப ஒரு குஷனை வச்சுட்டு அந்த மோதிர இதுல நிம்மதியா தூங்குற தேவன் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை. எதுக்கு எதுக்கு நான் பயப்படணும், என் பிதா என்ன பாத்துக்கிறார், கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை. அலமோதிர சூழ்நிலைகள் நம்மள யோசிச்சு பாருங்க, இப்படி நம்ம வாழ கத்துக்கணுமே, இதை நம்ம படிச்சுக்கணுமே. ஆண்டவர்கிட்ட சின்ன சின்ன சூழ்நிலைகள் நம்ம தூக்கத்தை கெடுத்துருது, ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்ல, நம்புறது இல்லை, அந்த புயல் என்ன முழுகிடுமா, இந்த புயல் என்ன கெடுத்துருமா அப்படின்னு இயேசுடைய இருதயம் பெர்ஃபெக்டா பெரிய அமைதி அவர் மனசுல பார்க்க. எப்படி அவர் இப்படி தூங்க முடியுது, முதலாவது டயர்டா இருந்தாரு, ரெண்டாவது அவருக்கு பிதா மேல, பிதா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாருன்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, பிதாவின் சித்தத்தை மீறி என் வாழ்க்கையில ஒன்னும் நடக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையில அவர் அப்படி இருந்தார். எல்லாரும் பயந்து இருந்தாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாடம், எந்த புயலுக்கு மத்தியில் நம்ம இருந்தாலும் நமக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைக்கல, ஆனா வேதம் பல இடங்கள்ல சொல்லுது, ஒரு இடத்துல சொல்லுது, உன் கால்களை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலின் தேவ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படிலாம் போட்டிருப்பார். அவர் உன்னை பார்ப்பார், உன்னை காப்பார், அதை அறிந்து அவர் தூங்க மாட்டார், அவர் என்ன காப்பார். இன்னொன்னு ரொம்ப அதிசயமானது, இயேசுக்கு என்ன சமாதானம் இருந்துச்சுன்னு பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆண்டவர் தான் பெரிய ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து தாங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து நமக்கு அவர் வச்சுட்டு போன என்ன தெரியுமா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன உனக்கு, என் சமாதானத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், புயல் வருது இல்ல, புயலுக்கு மத்தியில் என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அதான் இப்ப விசுவாசியுடைய சொத்து, விசுவாசியுடைய சுதந்திரம், சமாதானம். உலகத்திலேயோ உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன். என்ன ஒரு சந்தோஷம், எந்த நேரத்திலையும் ஒரு விசுவாசி கலங்கும் போது, புயல்கள் அவனை தாக்கும் போது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் இந்த இதயங்களை கிறிஸ்துக்குள் காத்து கொண்டோம். இந்த சமாதானம் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க, இட் இஸ் ஆர் சுதந்திரம். யோசிப்பார்கள், அப்படி நம்மளும் தூங்க முடியும். அதான் வண்டர்ஃபுல் திங். மூணாவது பயன்பாடு, மூணாவது பயன்பாடு என்ன? நம்ம அந்த மாதிரி புயல் அகப்படும் போது நம்ம செய்யக்கூடிய மிக ஞானமான காரியம், ஆண்டவரை நம்பி அவரை வெளிப்படுத்தும்படி நான் அவர்கிட்ட மன்றாடுறேன். பாருங்க இவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி புயல் அடிக்குது, கப்பல் ஓட்டிகள் கடல் ஓட்டிகள் இவர்கள் வாழ்க்கையில இவங்க போய் ஓடி போய் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, அவர் கார்பெண்டர், அவருக்கு என்ன தெரியும் கடலை பத்தி, அவர் எல்லாம் கடல்கிட்டயும் வாழ்றது இல்லை, அவர் நசரத்துலாம் உள்ளூர், அவர்கிட்ட ஓடி வராங்க, அவர்கிட்ட ஓடி வராங்க. முதல்ல அவங்க என்ன செய்யறாங்க, அவரை எழுப்பி யோசிச்சு பாருங்க எப்படிதான் எழுப்பியிருப்பாங்க, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கடல் புயல் அவரை எழுப்ப முடியல, சத்தம் அவரை எழுப்ப முடியல, அவர் பட்டு பட்டு அடிச்சாங்களா, சோல்டரை பிடிச்சி ஆட்டினாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவர் எழுப்பி எப்படியே பண்ணிட்டாங்க, அவரை எழுப்பி எழுப்பி மத் மார்க் அழகா போடுறாரு. அவரை எழுப்பினது மாத்திரம் இல்ல, அவர் வந்து நம்ம தூக்கம் எந்திரிச்ச உடனே உடனே எந்திரிக்கிறது இல்லை இல்லைங்களா, அப்படியே டயர்டா எந்திரிப்போம், எந்திரிச்ச கூட தண்ணி கோல்டு வாட்டர் மூஞ்சில போட்டு ஒரு காபி குடிச்சவனுக்கு தான் முழிப்பு நமக்கு வருது இல்ல, அந்த மாதிரி அவருக்கு அப்படித்தான் ஆயிருக்கு. டீப் ஸ்லீப்ல இருந்து உடனே எழுப்புறாங்கல்ல, அவர் எந்திரிச்சு இவங்க அவரை பிடிச்சி ஒரு மாதிரி திட்டுற மாதிரி சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா, இப்படி தூங்குறீங்களே, நாங்கள் மடிந்து போகிறோமே, மார்க்ல போட்டிருக்கு உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் செத்து போகிறோமே அப்படின்றாங்க. அவர் அதை கேட்டுதான் அவருக்கு முழிப்பு வந்துச்சு. என்ன என்ன அப்படின்னு முழிப்பு வந்து அவர் பேசுற, பாருங்களேன், போதகரே நாங்கள் மார்க் 4:38 போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அப்படின்னு முழிப்போடு எந்திரிக்கிறாங்க. சீஷர்கள் வந்து செஞ்சதுன்னு கரெக்டான காரியம்தான், அவனை வந்து எழுப்புறாங்க, எழுப்பி ஆண்டவரே எங்களை காப்பாத்தும், எங்களை காப்பாத்தும். ஆனா அவனுடைய ஜபத்தை கவனிச்சு பாருங்க, மார்க் மத்தேயுல வருது, ஏன்னா ரொம்ப சுருக்கமான ஜபம், நீண்ட ஜபம் செய்யறதுக்கெல்லாம் அங்க நேரம் இல்லை. என்ன, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, மூணே வார்த்தைகள் தான் ஒரிஜினல், ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம். அவருடைய முதல் வார்த்தையை கவனிங்க, ஆண்டவரே அப்படின்னா லார்ட், நமக்கு அதிகாரம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது, நமக்கு நம்ம இங்க தான் ஃபெயில் ஆயிருக்கோம் நிறைய டைம்ல, இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் அவருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைங்களா, அவர் ஆண்டவர், அவருடைய பெர்மிஷன் தான் இது நடக்குது, அவர் தான் இதை நடத்தி வருகிறாருன்றத நம்ம உணராதனால அவர்கிட்ட ஓடுறது இல்ல, நம்மளா சமாளி பக்கெட் எடுத்து எடுத்து ஊத்தி பாக்குறோம், ஊத்தி ஊத்தி பாக்குறோம், ஒன்னும் ஆகுறது இல்ல, அவர் தான் ஆண்டவர். ஆண்டவரே முதலாவது அவருடைய அதிகாரத்தை உணர்ந்து, அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், அதில் மடிந்து நம்ம நிலைமையை உணர்ந்து, இந்த தெய்வம் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை நீங்க காப்பாத்தினா தான் முடியும், நீங்க காப்பாத்தலன்னா நாங்கள் மடிந்து போவோம், நீங்க காப்பாத்தலன்னா நான் அழிஞ்சுதான் போவேன், ஆண்டவரே காப்பாத்த ஆண்டவரே. எவ்வளோ அருமையான ஜபம், சுருக்கமான ஜபம், ஆண்டவரே இந்த தெய்வீகம் நான் செத்து அழிஞ்சு போயிடுவேன், நீங்க என்ன காப்பாற்றலாம், உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு டெஸ்பரேட், நிறைய டைம்ல நம்ம டெஸ்பரேட்டா செய்யற ஜபம் ரொம்ப வல்லமையா வேலை செய்யும், நிறைய டைம் நம்ம டெஸ்பரேட் ஆகுறது இல்லை, டெஸ்பரேட்டா ஜபம் எப்ப செய்யறது, உடம்பு சரியில்லைன்னா, கஷ்டம் வந்தா, ஏதாவது ஆபத்து வந்தா, அப்பதான் டெஸ்பரேட் ஆகுது, அப்பதான் ஆண்டவர்னால செய்ய முடியும்னு. ஒரு இவங்களுக்கு ஆண்டவர்னால கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு, ஒருவேளை தெய்வமா அவர் இருப்பாரான்ற அளவுக்கு இப்பதான் ஒரு விசுவாசம் வருது, வேற வழி இல்லை, இவர்தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டெஸ்பரேஷன்ல தான் ஒரு விசுவாசம் இத வருத பாக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் போட்டிருக்கு பழையப்பாடு சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், எவ்வளவு நல்ல பிராமிஸ், நம்ம ஆபத்து காலில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை பேர் நம்ம போறோம் அவர்கிட்ட, ஆண்டவரே இவனால முடியும், நான் இல்லைன்னா நான் அழிஞ்சுதான் போடுறேன், காப்பாத்தாண்டே, அருமையான ஜபம். நாலாவதாக இல்ல பாக்குற பயன்பாடு வேகமா பார்க்கணும், இயேசு கிறிஸ்து புயலை அதட்டுறதுக்கு முன்பதாக அந்த சீஷர்களை திட்டுறார், புயலை அதட்டுவதற்கு முன்பதாக அந்த சீஷர்களை திட்டுறார், கவனிச்சு பாருங்க. அதற்கு அவர் அற்பவிசு எழுந்துச்சு, அவர் சொல்றது அற்பவிசு வாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் புயலை கவனிக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கப்பலை வெடிஞ்சு துக்சுக்குன்னு ஒரு ஆவம் போல இருக்கு, டிசைபிள்ஸ் எல்லாம் மிரண்டு உயிருக்கு பயந்து வந்து ஆண்டவரை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நீண்ட ஜபம் செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சுருக்கமா வந்து கேட்கறாங்க அவரு. நம்ம அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருந்தா என்ன செய்வோம், எல்லாரையும் திட்டிக்கிட்டா இருப்போம், உடனே ஆபத்துல இருந்து காப்பாற்றுவோம் இல்லைங்களா, ஆபத்துல இருந்து காப்பாத்தி அதுக்கப்புறம் தான் புத்தி எல்லாம் சொல்லுவோம் திட்டுவோம். ஆனா ஆண்டவர் ரிவர்ஸ் செய்யறார். ஏன் முதல்ல திட்டுறார்? ஏன் திட்டுறாரு? அவருக்கு இருக்கிற ஞானம் திருத்து, நமக்கு அந்த ஞானம் இல்லை. அவர் இருக்கிற ஞானம் ஏன் அப்படி திட்டுறாருன்னா, அவங்க எந்த அவர் எழுப்பின பிறகு அந்த புயலை விட அந்த காற்றை விட அவர் பார்த்த மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்ததுதான். புயல் பெரிய விஷயம் இல்ல, அலை பெரிய விஷயம் இல்ல, அவங்களுக்கு இருந்த பெரிய ஆபத்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அவிவிசுவாசம் தான். அதுதான் பெரிய ஆபத்து. அதை முதல்ல சரி பண்றார். அது சரி பண்ணணும் பாருங்களா, அதுதான் சரி பண்றாரு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய சாபம் பெரிய ஆபத்து வந்து வெளியில இல்லைங்க. வெளியில வர்றது எதுவுமே நம்மளை பெருசா செஞ்சிட முடியாது. நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்து நமக்கு உள்ளதான். அதுதான் பார்க்க தெரியறது இல்லை நமக்கு. அதுதான் நம்மளை கெடுக்கிறது, நம்மளுடைய நிம்மதி இல்லாம செய்யறது. நம்முடைய அவிவிசுவாசம் இல்லைன்னா நம்முடைய அற்ப விசுவாசம் தாங்க நம்மளை கெடுக்குது. அதுக்கு தான் அதை முதல்ல கரெக்ட் பண்ற பாருங்களேன். அவருடைய முதல் வார்த்தைகள் அதைத்தான் அதைத்தான் கரெக்ட் பண்ணுது. நமக்கு இருக்கிற ஆபத்து வெளியில இருக்கிற ஆபத்தான சூழ்நிலைகள் இல்ல, உள்ள இருக்கிறது தான். நம்முடைய உள்ள இருக்கிற பயங்கள், உள்ள இருக்கிற அவிவிசுவாசம், உள்ள இருக்கிற சந்தேகங்கள், சுயநலம், உள்ள இருக்கிற கீழ்ப்படியாம பெருமை தான் நமக்கு பெரிய ஆபத்து. எந்த புயலோ அதை நம்ம இருதயத்தின் வஞ்சனை நம்மள அநேக நேரத்துல என்ன பண்ணு தெரியுமா, நம்ம இருதயத்தை பார்க்க விடுறது இல்ல, வெளியில இருக்கிற ஆபத்து தான் பார்க்குது. வெளியில இருக்கிற ஆபத்து தான் பார்க்குது. ஆண்டவருக்கு நம்ம கண்ணை திறந்தாதான் நம்ம உள்ள இருக்கிற ஆபத்தை பார்க்க முடியும். வெளியில தான் நம்ம பிளேம் பண்றது எப்போ, அதனால இதனால இதனால. நம்முடைய சீஃப் டேஞ்சர் உள்ள இருக்குது, உள்ள இருக்குது. அதைத்தான் சரி பண்ற. அந்த அவிவிசுவாசம், அந்த சுயநலமான பயம் அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் கெடுக்குது. அவங்க மனசாட்சியை கெடுத்துருச்சு, அவங்க சமாதானத்தை கெடுத்துருச்சு, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை கெடுத்து. அந்த புயல் என்ன செஞ்சிட முடியும்? மிஞ்சி போனா அவங்களுடைய சரீரத்தையும் எடுத்துட முடியும், உயிரை தான் எடுத்துட முடியும். ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபத்து நித்தியமாக அவங்களுடைய ஆத்மாவையும் அழிச்சிட முடியும். ஏன்னா அவங்க அவர் போட்டிருக்கிறது பயப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள் ஒரு வார்த்தை வந்து பைபிள்ல இங்க யூஸ் பண்ணியிருக்கு, இன்னும் ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கு, ரெவலேஷன்ல யூஸ் பண்ணியிருக்கு. படிங்களா ரெவலேஷன் 21:8.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் நறுமறுப்பானவர்களும் தொலைப்பாளர்களும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விசாரணைக்காரரும் பொய்ய அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தகமும் தெரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
பாருங்களா, யாரு முதல்ல முதல் லிஸ்ட்ல அது வருது? பயப்படுகிறவர்கள். இதே வார்த்தை தான். இந்த மாதிரி வெளிப்பிரகாரமான சூழ்நிலைகளை பார்த்து கொஞ்சம் கூட விசுவாசத்தின் அறிகுறியே இல்லாம மிகுந்த வியாபுலம் அடைந்து பயப்படுகிறவர்கள் நரகத்துல. அதுக்கு அடுத்தது வருது அவிவிசுவாசிகள். அவிவிசுவாசிகள் தான் அப்படி பயப்படுவார்கள். அது பெரிய ஆபத்தா பாக்குறாரு அவங்க. அவங்க விபச்சாரர்கள், அவங்க மத்தவங்களோட லிஸ்ட் போடுறாரு அவங்கள, அவங்க நரகத்துக்கு போயிருவாங்க. முதல்ல நம்ம விசுவாசத்தை நம்ம உள்ளுக்குள்ள நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்தோம்னா எந்த சூழ்நிலையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அதான் முதல்ல நம்ம படிச்சோம். நம்ம இருதயத்தை ஆளு தெரியும், அடக்கிய ஆளை நம்ம கத்துக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆட தெரியும். பிரச்சனை நம்ம இருதயம், பிரச்சனை உள்ள இருக்கு. நம்முடைய அவிவிசுவாசம் தான் பிரச்சனை. அதை தான் பாக்குறாரு. ஆபத்து புயல் இதை விட ஆபத்து. புயல்லாம் பெரிய விஷயம் இல்ல, புயலும் அந்த காற்றும் கடலும் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபத்து தான் வெளிப்படுத்துதே தவிர புயலும் காற்றும் கடலும் மெய்யான ஆபத்து இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபத்தை வெளிப்படுத்துகிறது அந்த புயலும் காற்றும் கடல். புரிஞ்சுக்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பயங்கரம். ஏன் அவங்களுடைய விசுவாசம் குறையுது? விசுவாசம் தான் ரொம்ப பிரஷஸ். பேதர் எப்படி போடுறாரு? பொன்னை விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசம், விலையேறப்பட்டது விசுவாசம். அந்த விசுவாசம் your faith is more precious than gold and God wants to increase that gold, increase that faith. அந்த விசுவாசம் குறையப்பட்டு போகும்போது, அந்த விசுவாசமே இல்லாதபடி நம்ம நடந்துக்கும் போது ரொம்ப பெரிய ஆபத்து நமக்கு காத்திருக்குது. உள்ள ரொம்ப பெரிய ஆபத்து போயிட்டு இருக்கு. புயலை விட பெரிய ஆபத்து நம்ம வாழ்க்கை உள்ளுக்குள்ள இருக்குது. அதுதான் கடிந்து கொள்றாரு அவர். அற்ப விசுவாசிகளே சிற்றா இருப்பாருல்ல, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? அந்த புயல் இல்ல விஷயம், உங்க ஆவிக்குரிய நிலைமையை அந்த புயல் வெளிப்படுத்துது. வெளியில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உள்ளத்துல இருக்கிற பிரச்சனை என்ன, உங்க ஆத்ம நிலை என்ன? பயப்படுகிறீர்கள். அந்த பயம் எதை வெளிப்படுத்துது? விசுவாசமே இல்லாதது வெளிப்படுத்துது. ஏன்? எவ்வளவு மோசம், இவ்வளோ நாளும் என் கூட இருந்து இவ்வளோ பிரசங்கங்களை கேட்டு இவ்வளோ சத்தியங்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி கொடுத்து இவ்வளோ அற்புதங்களை உங்களுக்கு காமிச்சு இது எல்லாமே உள்ள கொஞ்சம் கூட இறங்காம உங்களுக்கு வெறும் தலை வந்து வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போற மாதிரி நீங்க இருந்தா எவ்வளோ பயங்கரம் அது, பெரிய ஆபத்து அது. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இது வெறும் சூப்பர்ஃபிஷியலா இதயத்துல இறங்கி அது எந்த விதமான விசுவாசமும் உங்களுக்கு ஏற்படுத்தலையா, ரொம்ப ஆபத்து காப்பாத்தி போதனைகள் சத்தியங்களை உங்களுக்கு கொடுத்தனே இதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யலையா உங்களுக்கு, இதெல்லாம் வெறும் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறீங்களே நீங்க, அதைத்தான் கடிந்து கொடுற அங்கதான் உங்களுக்கு ஆபத்து இருக்கு. உயல் இல்ல ஆபத்து உள்ள இறங்கலையே இந்த சத்தியங்கள் இதய லெவலுக்கு போகலையே ஆத்ம லெவலுக்கு போய் அந்த பொண்ணை விட விலையே இருந்த பெற்ற விசுவாசத்தின் அறிகுறிகள் இல்லையே அதுக்குதான் கடிந்து கொள்ற. நான் யாருன்னு புரிஞ்சுக்கலையே நீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு புரிஞ்சா எதுக்கு பயம், ஏன் பயம், இந்த பயத்துல இருந்து காக்கக்கூடிய அந்த சிறிதான விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையா, இல்லையா தான் பாக்குறாரு. பாருங்களேன் இதை ஏன் நம்ப மாட்டேன்றீங்க, விசுவாச குறைவுல ரெண்டு பிரச்சனை பிரச்சனை பண்ணும், இதுக்குதான் பயம் நமக்கு வருது. ஆண்டவர் என்ன நேசிக்கிறது இல்ல, ஆண்டவர் என் மேல அக்கறை இல்ல, என் பிரச்சனை இருந்தா ஆண்டவர் காப்பாத்த முடியாது, அவருடைய அன்பு மேல சந்தேகம், அவருடைய வல்லமை அதிகாரத்தின் மேல சந்தேகம். ஏன் அதான் கேக்குறாங்க அவங்க, ஆண்டவரே நாங்க இப்படி மடியும் போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா, அதான் கேக்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம். ஆனா அவருடைய அன்பை சந்தேகப்படுப்பேன். ரெண்டாவது ஒரு அன்பினால தான் இதெல்லாம் உனக்கு அனுமதிச்சாரு, எந்திலையும் குறையில்லாத படிக்க நீ வரணுமே பூரணரா வரணுமேன்றதுக்காக தான் அனுபவிச்சாரு. ரெண்டாவது அவர் இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியாது. அவர் பிரசங்கம் பண்ணலாம், அவர் கார்பெண்டர் டேபிள் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், ஆனா ஏன் பிரச்சனை இல்ல, சர்வ அதிகாரமோ எனக்கு இருக்கிறதுன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையே, கடலையும் காற்றையும் அதட்ட முடியும்ன்ற நம்பிக்கை இல்லையே, தான் அற்ப விசுவாசிகளே ஆண்டவர் அது திருப்பி திருப்பி நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இது எத்தனை தடவை திட்டுறாரு, திருப்பி 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 சொல்ல கடைசியில தான் உணர்றாங்க. பாத்தீங்கன்னா லூக்கால கடைசியில உணர்றாங்க, கடைசியில தான் உள்ளுக்குள்ள பிரச்சனைன்னு உணர்றாங்க. அப்பெல்லாம் வெளியில பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில உணர்ந்து அவருக்கு 17வது அதிகாரம் நினைக்கிற லூக்கால அப்ப கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தும். புரியல அவங்களுக்கு, அவங்க உள்ளுக்குள்ள பிரச்சனையை புரியல, வெளியில தான் பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியில தான் லூக்கால பாக்குறோம், ஆண்டவரே எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தும், விசுவாசத்தை அதிகப்படுத்தும். நான் லூக்கா 17:5 பார்க்கிறோம். சில நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு உபத்திரவங்கள் வரும், சில நேரங்கள்ல உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், நம்ம தாக்குறதா தான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட் என்னன்னா, அந்த உபத்திரவத்தை அனுப்புனதே ஆண்டவர் தான், அவங்க அதிகாரம் இருக்கு, நம்ம விசுவாசிக்கிறோமா சகல அதிகாரமும் இருக்கு, அவர் அதிகாரம் இல்லாம ஒண்ணும் நடக்காது, அவர் அதிகாரத்துக்கு இருக்கு, அந்த அதிகாரம் புயலுக்கு மத்தியில அவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார், அவர் ஒரு காரணத்தோடு தான் அனுப்பிச்சிருக்கிறார். பாருங்களேன் அந்த நேரத்தில் அந்த சீஷர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், காமா கான்பிடென்டா உண்மையான விசுவாசம் இருந்தா என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்துதான் போறோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றோம், ஆண்டவரே ஆனா எங்களுக்கு பயம் இல்லை, ஏன் நீர் எங்களோடு இருப்பதுனால், நீர் உமை புதுசா வெளிப்படுத்துவதற்காக இந்த கஷ்டத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர், உங்களுடைய மகிமையை இதை எப்படி வெளிப்படுத்த போறீன்னு தெரியல, உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மூலமா உண்மை நாங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டம் இல்ல ஆண்டவரே பிரச்சனை, எங்களுடைய மடிந்து போகிறது இல்ல ஆண்டவரே, உண்மை நாங்க இன்னும் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு விசுவாசம் கேட்டிருக்கோம். ஆனா அப்படி இல்லை, பாருங்களேன் நம்மளையும் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்மளும் அநேக நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்க செத்து போகிறோம் எங்களை காப்பாத்தோம்னு எத்தனை தடவை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம், எத்தனை தடவை ஆண்டவர் நம்மள பார்த்து திட்டி இருக்கணும், வெளியில இல்லையா பிரச்சனை உனக்கு, உள்ளுக்குள்ளதான் பிரச்சனை, அவிசுவாசம் தான் பிரச்சனை, உன்னுடைய என்னுடைய அன்ப சந்தேகப்படுறது தான் பிரச்சனை, அந்த புயலை விட ஆபத்தானது, அதை நான் சரி செய்யணும் முதல்ல, அது சரி செய்யாம எல்லா புயலும் இதை வெளிப்படுத்துது, அந்த புயல்கள் இதை வெளிப்படுத்துது, அது தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எத்தனை தான் நம்மளை திட்டி இருக்கலாம், திருப்பியர்கள் தான் போட்டிருக்கு இல்லைங்களா, ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஓகே, அஞ்சாவது பயன்பாடு என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய ஒரு வார்த்தையினால் அந்த புயல் அடக்க முடியும், நம் வாழ்க்கையில இருந்து எந்த புயலா இருந்தாலும் சரி அவருடைய ஒரு வார்த்தையினால அந்த புயல் அடக்க முடியும். நம்ம நம்புறோமா, ஜீசஸ் கேன் காம் எனி ஸ்ட்ராம் இன் அவர் லைஃப் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ வேர்ட். 26 லுக்கா 26 வேர்ஸ். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அவரே பதில் சொல்றார், நீங்க பயப்படுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப அற்பமா இருக்கு, அதுக்குதான் பயப்படுறீங்க. அத சொல்லி சொல்லி முடிச்ச பிறகு சொல்லி எழுந்து, அப்பதான் எழுந்திரிச்சாரு, கரையும் கரை காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, வெதர காத்தையும் கடலையும் சித்திர அந்த சில பேர் கேலி பண்ணுவாங்க, என்னப்பா காத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியா, ஏன்னா பைத்தியமா அப்படின்ற மாதிரி பேசலாம். அவர் காத்துக்கிட்ட கடல் கிட்ட பேசலாம், ஏன் அது ஒருத்தர் வார்த்தைக்குதான் செவி கொடுக்கும், அதை படைத்தவர்கள் செய்ய. நம்ம பேசலாம் காத்து கேட்குமா, அவங்க பைத்தியம் தான் சொல்லுவாங்க காத்து. இவர் காத்து கடல் கிட்ட பேசுறாரு பேசுறாரு, அது இவர் பேச கேட்குது. பாருங்களேன், ரட்சகர் படைப்பாளி தான், படைத்தவர் தான் அதை பேச முடியும். உடனடியாக என்ன மாதிரி அமைதல்? மிகுந்த அமைதல், மிகுந்த அமைதல். அது இயற்கையை ஏற்படவே முடியாது. ஒரு கடல் அலை அடிச்சுச்சுன்னா அந்த அலையினுடைய அந்த போர்ஸ் வந்து அப்படி அலமோதி இப்படி அலமோதி இப்படி அலமோதி நிதானமா தான் வந்து நிற்கும். இவர் வார்த்தை அந்த இருள போச்சு, கட்டளைக்கு உடனடியாக ஒரே அமைதல். ஒரு ஒரு கிளாஸ் பாலிஷ் அடிச்ச மாதிரி கடலே அமைதல் ஆகி அந்த மூணு வெளிச்சம் அதுல தெரியற அளவுக்கு அமைதல் ஆகி போச்சு. ஒரு நாய் ஓன்னு கொலிச்சுக்கிட்டே இருக்கும், டேய் அப்படின்னு ஓனர் சொன்னவொன்னு எப்படி வந்து கால்கடியில உட்காருதோ அதே மாதிரி கடல் உடனே அமைதியாச்சு. அப்படி அதிகாரத்தை பாருங்க, ஜஸ்ட் அ வேர்ட். There is a dog barking, you know, you command the dog and immediately it comes and, you know, falls near your feet. That's how he commands this wind and the waves. Immediately there is a great calm, like a polished glass. You can see the reflection of the moon. Very calm, very calm. Great, brief, perungattu, peru amaidalai maritru. Peru amaidalai maritru. Or land relation, our children are arctic, whoosh, apdi naa. மிகுந்த அமைதல். அந்த கடலே ஐயோ இதுக்கு மேல மூச்சை விட முடியாது, மூச்சை விட முடியாது அப்படின்னு அமைதல் ஆச்சு. காத்து நின்னுச்சு, அலைகள் நின்னுச்சு. அவருடைய பவரை பாருங்க, அவருடைய அதிகாரத்தை பவரை பாருங்க. பவரை வந்து நம்ம ஊர்ல வந்து ஹார்ஸ் பவர்ல மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா. நம்ம நகரங்கள் ஓடுறது, பெரிய பெரிய மிஷின்ஸ் ஓடுது, நம்ம ஊருங்கள் நகரம் உலகமே ஓடுறது, அதுக்கு பவர் எங்க இருந்து எடுக்கிறாங்க? எங்கிருந்து எடுக்கிறாங்க? அலைகள்ல இருந்தும் தண்ணியில இருந்தும் தானே எடுக்கிறது, காத்துல இருந்தும் இதுல இருந்து தானே எடுக்கிறது, அதுல இருந்து தான் எல்லா பவர் வருது. இந்த அலைகளுக்கும் ஃபிஷர்மேன் அந்த மீன் பிடிக்கிற ஆளுங்களே பார்த்து பயந்த அளவுக்கு அலைகள் இருக்குன்னா, அது காத்து அடிக்குதுன்னா எந்த அளவுக்கு அதுக்குள்ள பவர் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதையே அகட்டி ஒரு வார்த்தையில அவர் மிரட்டுறாருன்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற அலைகள் என்னங்க பெருசு அவருக்கு? உலகத்துல பவர் எல்லாமே அந்த காத்து கடல்ல இருந்து வருது, அதையே அகட்டி நாய் மாதிரி உட்கார வைக்கிறாருன்னா எவ்வளவு அதிகாரம் உள்ளவர் அவர், எவ்வளவு அதிகாரம் உள்ளவர். கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் பவர் எடுக்கிறாங்க அதுல இருந்து, உலகமே ஓடுது. அதனாலதான் மத்தேயு கடைசியில தான் மத்தேயுடைய மெசேஜ், வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது, சகல அதிகாரமும். வெறும் எதிர்பாராத சூழ்நிலையின் மேலையும், எதிர்பாரா கட்டுப்படுத்தாத இயற்கையின் மேலையும், கட்டுப்படுத்த முடியாத இயற்கையின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கும் போது உன்னுடைய அலைகள்லாம் என்ன பெருசு, உன்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன பெருசு, நான் பார்த்து படிச்சுக்கணும். இல்ல பாருங்களா, எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குதுங்க. இயற்கையே ஹேண்டில் பண்ண முடியும், சுசாசை ஹேண்டில் பண்ண முடியும், வியாதியை ஹேண்டில் பண்ண முடியும், மரணத்தையே அவனால ஹேண்டில் பண்ணியும், எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. தேவரீனி காலையில கூட படிச்சோம், அவர் சிருஷ்டிப்பின் எல்லா படைப்பும் காணுகிறதும் காணாததும் எல்லாமே அவருடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. அது ஏற்பட்ட கிறிஸ்து அவருடைய அதிகாரத்தை அவர் காட்டுறாரு. ஆறாவதாக பயன்பாடு என்ன பார்க்கிறோம்? இந்த புயலை அடக்குவதன் மூலமா அவர் இறையாண்மை, நம் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் அவருக்கு இறையாண்மை உள்ள தேவனா அவர் வெளிப்படுத்துறாரு. யஸ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங் இன் ஆர் லைஃப். சிக்ஸ் லெசன் வி லேர்ன், திஸ் இன்ஸ்டன்ஸ் ப்ரூவ்ஸ் தட் ஹி இஸ் சாவரன் ஓவர் ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப். Even the unexpected, even the uncontrollable aspects of our life, he has authority. That's what we need to learn. We need to learn often. So, we need to learn. அப்படின்னும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த ஷிப்ல? திடீர்னு எல்லாம் அமைதல். ஒரு பக்கம் கப்பல்ல ஒரு உயர நிலைமை இருக்கலாம், இது கீழே இருக்கலாம், அவர் அந்த உயர்ந்த நிலைமையில அவர் நின்றுகிட்டு இருக்கலாம். இந்த பக்கம் சீஷர்கள்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம் அவரை பார்த்துக்கிட்டு. இப்படிதான் ஒரு சீன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இதே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாங்க 27வது, அந்த மனுஷர்கள் சீஷர்கள்னு வரல, இப்போ வார்த்தைகளே மாறி போச்சு. அந்த மனுஷர்கள், மனுஷன் நிக்க முடியுமா இதுக்கு முன்னாடி? அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, எப்பேற்பட்டவர் இவர், எப்பேற்பட்ட மனுஷன். இவரை பத்தி நம்ம இவ்வளவுதான் நினைச்சோம், ஒருவேளை மேசியா, ஒருவேளை தீர்க்கதரிசியை விட பெருசு, அவ்வளவு இவரு இவ்வளவுதான் நினைச்சோம், இவர் இவ்வளவுதான் நினைச்சோம். ஆனா இவர் எந்த இதுலயும் சேர்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறாரே, இவர் யார், இவர் எப்பேற்பட்டவர், இவர் எப்பேற்பட்டவரோ. மிகுந்த இன்னும் மார்க் எல்லாம் பாத்தீங்களா, அவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று, மிகுந்த பயம் உண்டாயிற்று, ஆச்சரியப்பட்டாங்க. வியாதியில அவருடைய பவரை பார்த்தாங்க பிசாசுகிட்ட. ஆனா இப்பதான் இன்னும் அதிகமா அவரை பத்தி உணர்றாங்க, அவரை பத்தி புதிதான வெளிப்பாடு அவங்களுக்கு. இத மாதிரி அவர் பார்த்தது இல்ல, புதிதான வெளிப்பாடு, அவ்வளவு மகிமை உள்ளவர் இவர் அப்படின்னு அவங்களுடைய எஸ்டிமேஷன். ஐயோ அவரை பத்தி நம்ம ரொம்ப தரைவு குறைவா நினைச்சிட்டோமே, எவ்வளவு பெரியவர் இவர், எவ்வளவு மகத்தானவர் இவர், தவறா நினைச்சிட்டோமே நம்ம, அவரை பத்தி தவறா எடை போட்டோமே, இவ்வளவு சொல்லி கொடுத்தோம், இவ்வளவு கத்து கொடுத்தோம், அவரை பத்தி எவ்வளவு தப்பா நினைக்கிறோமே. என் சீரழிவை பத்தி நான் என்ன சொல்றது, அபிவிசுவாசத்தை பத்தி நான் என்ன சொல்றது, அது எவ்வளவு தேவனை கேவலப்படுத்துது, எவ்வளவு அவமானப்படுத்துது, பயந்து போனாங்க. நமக்கு அந்த பயம் வருதா? பயம் வந்தாதான் இயேசுடைய மகிமையை பார்த்தோம். எவ்வளவு தலைக்குறைவா நினைக்கிறோம் அவரை பத்தி, எவ்வளவு கேவலமா நினைக்கிறோம் அவரை பத்தி, எவ்வளவு லோவா இடப்போட்டு வச்சிருக்கிறோம், நம்ம வாழ்க்கை காட்டுதே அதை, எவ்வளவு கீழா நினைக்கிறோம். ஏன்னா நம்ம கவலைகள் அதை காட்டுது, நம்முடைய பயம் அதை காட்டுது, அதெல்லாம் அவரை கேவலப்படுத்துது. எவ்வளவு கீழா பயப்படணும் அவரை பத்தி, அவங்க பயந்து மாதிரி நம்மளும் பயப்படணும். அவரை காத்தை கடலே அகற்ற முடியும்னா அவரால் என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் இறையாண்மை இருந்தவர், இறையாண்மை. கடைசி பாடம் அந்த மாதிரி, இந்த மாதிரி புயல்கள் நம் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறாரு. அந்த புயல்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறாரு. அந்த புயல்கள்ல, அந்த புயல்கள் வந்து நம்ம இதயத்தின் அகோரத்தை தான் வெளிப்படுத்துது, அவரோட ஆபத்தை தான் வெளிப்படுத்துது. அந்த புயல் ஆபத்து இல்லை, முதல்ல நம்ம இதயத்தின் அகோரத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த புயலில் அகற்ற அந்த பயணம் முடிஞ்ச பிறகு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற புயல்கள் பயணம் முடிஞ்ச பிறகு, கடைசியில இயேசு கிறிஸ்துவுடைய புதிதான வெளிப்பாடோடு அவரை நம்ம ஆராதிக்கத்தான் செய்யும். அதான் பார்க்கணும் இந்த கதையில பாருங்களேன் என்ன நடக்குது. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள்னா டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை போர்டன்ட் ஒரு வார்த்தை, ரொம்ப அனார்ந்து பார்த்தார்கள், வாயத்திறந்து பார்த்தார்கள், ரொம்ப அதிசயப்பட்டு பார்த்தார்கள், வாயெல்லாம் திறந்துருக்கு. நமக்கு இந்த இவரை எடை போடுறதுக்கு எந்த இவரு இவங்க இப்படித்தான் இவருன்னு எடை போடுறதுக்கே இடம் இல்லை. பெரியவர் இவர் ரொம்ப. மற்ற காஸ்பல்ஸ் நமக்கு மார்க்ல போட்டிருக்கு, அவர்கள் மிகவும் பயந்து. ரொம்ப வேடிக்கை என்னன்னா, புயல் வரும்போது பயந்தார்கள்னு வருது. ஆனா இப்ப புயல்லாம் போயிருச்சு, வெளியில இருக்கிற புயலை பார்த்து பயந்தார்கள், இப்ப உள்ள இருக்கிற ஒருத்தரை பார்த்து மிகவும் பயந்தார்கள். புயலை விட ரொம்ப பயந்தாங்களாம் இப்போ. ஏன், அவங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய அவலம் வெளிப்படுது, அவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு மோசம், இவருடைய சீரழிவு வெளிப்படுது, இவர் யார், இவர் எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, இவர் மேல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மனு பயந்தார்கள். பரிசுத்தத்துக்கு முன்பதாக, தெய்வத்துக்கு முன்பதாக அவங்களுடைய அவலம் வெளிப்பட்டு பயந்தார்கள். வரல, ரொம்ப பயந்தார்கள். இப்பதான் சரியான பயம், முதல்ல இருக்கிற பயம் தவறு, கோபாசன் இப்பதான் வருது. அந்த பயம் வந்து மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை, ஒரு இதயம் நிறைந்த ஒரு பயபக்தியை காட்டுது, ஒரு பரிசுத்த திகிலை காட்டுது. ரொம்ப பயம். ஏன் புயலை விட பயமானது என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம். அதை பார்த்து பயந்தா, பயந்தா பயப்படாதவங்க இல்லை. ஏன், ஐசாயா பார்த்து ரொம்ப மிரண்டு போனார். ஐயோ நான் அசுத்தம் உள்ள, நான் துண்டு துண்டா நான் போயிட போற போல இருக்குதே அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. யோவான் செத்தவனை போல் விழுந்தான். பேதுரு, ஆண்டவரே என்னை விட்டு வெளியே போக, என்னை விட்டு தூரம் போங்க, நான் பாவி அப்படின்னு. நான் எல்லாருமே தானியல் பார்த்து பயந்து, மிகவும் பயந்தார்கள். ஏன், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க, சர்வ வல்லமை எல்லையற்ற தெய்வத்துக்கு முன்பதாக நிற்கிறாங்க. அது தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய அவங்களுடைய சீரழிவு, கெட்ட சீரழிவு. அந்த சீரழிவுனால எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவு கத்து கொடுத்தாலும், எவ்வளவு சத்தியம் வெளிப்படுத்தினாலும் மாறாத இருதயம், அவரை நம்பாத இருதயம், அவருடைய அன்பு சந்தேகம் கேட்கிற ஒரு இதயத்தின் அவலம் அசிங்கம். எவ்வளவு கெட்டு போன ஆண்டவரே, நான் இந்த காலையில கூட நான் நினைச்சுட்டு இருந்தேன், எவ்வளவு போதகனா இருக்கு, எவ்வளவு கத்து கொடுத்து, எவ்வளவு சத்தியத்தை படிச்சிருந்தாலும் உண்மையில விசுவாசம்ன்றது வரமாட்டேந்தே இந்த ஜென்மத்துக்கு, இந்த இருதயத்துக்கு. எப்போ ஒரு புயல் வந்துட்டா போதும், சந்தேகம் ஒரு கொஞ்சம் போட்டு அடிக்கா போதும், ஐயோ ஐயோ அப்படின்னு தான் வருது. எவ்வளவு மோசம், இந்த அளவுக்கு கெட்டு போயிட்ட ஆண்டவரே நான், எவ்வளவு மோசம் ஆண்டவரே நான் அப்படின்னு நம்ம அழுகுறோமா. பிளஸ்டட் ஆர் தி புவர் இன் ஸ்பிரிட், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் நம்முடைய நிலைமை. மார்க் 14:33 இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு பிரயாணம் நடக்குது. என்ன நடக்குது? 14:33 அழகா போட்டிருக்கு பாருங்களேன். 14:33 அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இரண்டாவது பயணம் இதே மாதிரி ஒரு வாட்டி நடத்துற, இப்ப கூட ஏறல அவங்களுக்கு. இரண்டாவது பயணம் நடக்கும் போது கடைசியில வந்து எல்லாரும் போட்லயே அவர் கால் கீழே விழுந்து அவரை பணிந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன், மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன். ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம், அவருடைய அதிகாரத்தை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில எந்த புயல்கள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த புயல்கள் வழியா நாம் கடந்து போகும்போது, அக்கறைக்கு போகும்போது, அந்த எங்க கூட்டு போற அக்கறைக்கு போகும்போது, அவருடைய புதிதான வெளிப்பாடோடு அனுபவபூர்வமா அவரை அறிந்து கொண்டு, அது எப்ப பார் ஆராதனையில தான் முடியும். எவ்வளவு அதிசயமானவர், நம்ம எவ்வளவு அவலமானவர்கள் அப்படின்னு அவர் பத்தி ஆச்சரியம் ஆராதனையில தான் முடியும். அதான் இந்த கதையில பாக்குறோம். நம்மளும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள்ல பல விதமான புயல்ல அகப்பட்டு கஷ்டப்படலாம். ஒவ்வொரு தடவையும் புயல் வரும்போது இந்த பாடங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ஒரு போதும் நம்ம உண்மையா இயேசுவை பின்பற்றும் போது புயல்கள் நமக்கு வரும். அந்த புயல்களுக்கு மத்தியில இயேசு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர் நம்மளோடு தான் இருக்கிறார். அவர்கிட்ட அந்த நேரத்துல மன்றாடி ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தும். இது ஏன் வந்துச்சுன்னு அவர்கிட்ட மன்றாடுறது தான் கரெக்டான இது. அந்த வெளியில இருக்கிற புயல், நம்மளை சுத்தி வருகிற புயலை விட நம்ம இருதயத்துல இருக்கிற ஆபத்தை முதலாவது கவனிங்க. அதுதான் பெரிய ஆபத்து, அதுதான் நம்மளை நரகத்துக்கு தள்ளிடும். இந்த புயல் நான் தற்காலிகம், அதுதான் அதைத்தான் சரி பண்ணணும்னு அவர் பாக்குறாரு. முதலாவது அதைத்தான் சரி பண்ணிக்கணும், அதை சரி பண்ணி அவரை நம்பணும். அந்த புயல்களுக்கு மத்தியில் என்னோடு கர்த்தர் இருக்கும் போது, சங்கீதம் 46 வருது, பூமி அதிர்ந்தாலும், கடல்கள் பூமியில் விழுந்தாலும், நதிகள் சமுத்திரம் கொந்தளித்தாலும், நாங்கள் பயப்பட மாட்டோம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? அந்த அளவுக்கு விசுவாசிகளா நம்ம மாறும். எங்க சின்ன போட் ஆடினாவே பயப்படுறவங்களா இருந்தா அற்ப விசுவாசிகளேன்னு சித்திராளியே. உங்களால எப்படி வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்குதுன்னு என் ராஜ்யத்துக்கு எப்படி உங்களை பயன்படுத்த முடியும்? அற்ப விசுவாசிகளை இன்னும் நீங்க வளரணுமே, முதிரணுமே, ஒன்றிலும் குறையில்லாதவர்களா மாறணுமே. அதை நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபத்து தாங்க பெருசு, வெளியில இருக்கிற புயலை விட. அந்த புயல்ல ஒரு வார்த்தையினால் அவர்களால் சரி பண்ணிட முடியும், அது பெருசே கிடையாது. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசம், பொண்ணை விட விலையோ இருந்த விசுவாசத்தை அவர் சீர்படுத்தி வளர்க்கணும், முதிர்க்கணும்னு பார்க்கிறார். அதான் அவருடைய வேலை. இந்த பாடங்களை நம்ம மனசுல வச்சுக்குவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யற என்ன மாதிரி ஒரு போட் ரைடு. எங்க வீட்டுல எனக்கு போட் ரைடு பிடிக்கிறது ரொம்ப, போறது ரொம்ப இஷ்டம். என் வைஃப்க்கு பிடிக்காது, ரொம்ப பயம், எங்க போனாலும் போட் ரைடுக்கு வராது. அதனாலயே நானும் போட் ரைட விட்டுட்டேன். ஆனா இந்த போட் ரைட்ல நான் இல்லையேன்னு ரொம்ப ஏங்கி இருக்கிறேன். இதை போயிட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஆயுத்துல மறக்க முடியாத அளவுக்கு அவங்க இதயத்துல கல்வெட்டாக எழுதியிருக்கும் இந்த அனுபவம். இல்லைங்களா, மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? இது நம்ம வாழ்க்கையிலும் கல்வெட்டாக இது எழுதிட்டோம். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் இந்த நிகழ்வு நமக்கு பாடத்தை கற்பிக்கிட்டோம். ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரே, உங்க வார்த்தையின் அதிசயத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான பாடங்களை கற்று தந்தி இந்த பாடங்களை மறவாமல் ஆண்டவரே உண்மை அவிசுவாசத்தோடு நாங்கள் உண்மை கனவீனப்படுத்தாம உங்க விசுவாசத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாக இருக்க உதவி செய்ய. உங்களுடைய மகிமையை இந்த பகுதியில் காண, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, எங்களுடைய சமாதானத்தையே இது தந்திருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு, இதோ என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் கொண்டு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்று சொல்ற உங்களுடைய சமாதான வார்த்தைகளில் நாங்கள் நிலைத்து நின்று உங்களுடைய சமாதானத்தில் அல்லவே நீர் தூங்குற மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையை நடத்த சமாதானத்தோடு நடத்த புயல்களுக்கு அஞ்சாமல் எங்கள் இதயத்தின் அகோரங்களை நாங்கள் பார்த்து சீர்திருத்திக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை பரலோக பாதையில் முன்னேற உதவி செய்யும் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். நல்லது போட்டிருக்க கடைசி பாடல் 398.